சார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய உலகில் தண்ணீர் என்பது ஒரு இயற்கை வளமாக மட்டும் அல்லங்க, அது வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகவும் இருக்குது. ஆனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைவதும் கடல் நீர் மட்டம் அதிகமாவதும் மனித சமூகத்திற்கு பெரும் சவாலாக மாறியிருக்குது. இந்த நிலையில நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கிறது, மேலும் உப்பு கலந்த கடல் நீரை நன்னீராக மாற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன, இது மாதிரியான கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுத்துட்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஆராயும் விதமாக தான் இன்று நமது நிகழ்ச்சி இருக்க போதுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முதல் அறிவியல் முன்னேற்றங்கள் வரை தண்ணீரின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக டாக்டர் முகமது ரஃபீக் அவர்கள் வந்து தற்போது நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலையும் சரி கடல் நீர் மற்றும் உப்பு நீரை வந்து நன்னீராக மாற்றக்கூடிய எந்த தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க சார்?
என்ன தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எலக்ட்ரோ டயாலிசிஸ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அதாவது மின் முனைகளை துருவத்தை மாற்றி போலாரிட்டி இதை மாற்றி உங்களுக்கு வந்து உப்புத்தன்மை படிமங்கள் ஸ்கேனிங் சொல்லுவோம். இதை வந்து சேர்றத நீண்ட காலம் உழைக்க செய்கிறதுனால இந்த ஒரு மெத்தட் தொழில்நுட்பம் நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அப்புறம் வந்து தெர்மல் டிஸ்டிலேஷன், ஃபார்வர்ட் ஆஸ்மோசிஸ், இது எல்லாமே நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா சிஇடிஐ மெத்தட்னு சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் எலக்ட்ரோ டி அயனிசேஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு தேவையான, அதாவது மெடிசன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அல்ட்ரா பியூர் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போதைக்கு அவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணிக்குவாங்க.
சார், இப்போ இந்த சுத்திகரிப்பு பணியெல்லாம் மேற்கொள்றாங்க சார், அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை எப்படி சார் அப்புறப்படுத்துறது?
கழிவு எப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா, இதை வந்து பிரெயின் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதை அதாவது அடர்த்தி அதிகமுள்ள உப்புத்தன்மை. இதை வந்து மறுசுழற்சி செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம் மேடம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிஃப்யூசர்ஸ் மூலமா கடல்ல கலக்கிறது, ஆவியாகிறது மாதிரி குளங்களை வந்து எவாப்ரேஷன் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க, அதை மறுசுழற்சி செய்யறதுக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் ஆழமான கிணறுகள், அதாவது டீப் வெல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து குடிநீர் ஆதாரம் இல்லாத இடத்துலதான் இந்த மாதிரி செய்யும் போது பாதுகாப்பா செஞ்சு நம்ம அதை மறுசுழற்சி பண்றது. இது வந்து ஒரு முக்கிய முறைகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சிக்கு வருவோம் நம்ம அடுத்து. ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க அதை, அதாவது தொழில்நுட்பம் மூலமா இக்கழிவை வந்து லாபகரமான பொருளாக மாற்றம் தாதுக்களை பிரிக்கிறது. அதாவது இந்த கழிவுல இருந்து வர்ற மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்புறம் வந்து பேட்டரி தேவையான லித்தியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாது பொருட்கள் இந்த பிரெயின் வாட்டர்ல இருந்து இந்த உப்பு தண்ணியில இருந்து எடுத்து இந்த மாதிரி யூசேஜ்க்கு நம்ம மினரல் ரெக்கவரி, அதாவது நம்ம லித்தியம்னா அதுல இருந்தான் எடுக்கிறோம், அந்த மாதிரி தேவையான தாதுக்களை வந்து இந்த பிரெயின் வாட்டர் டெபாசிட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை லெபார்டரிக்கு தொழிற்சாலை, அப்புறம் வந்து வேதியியல் தொழிற்சாலைக்கு எல்லாத்துக்குமே இந்த சோடியம் குளோரைடு தேவை. அப்ப வந்து இந்த உப்பை வந்து பிரிசிபேட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு நீர் மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க அதை, அக்வா கல்ச்சர், அதாவது அதிக உப்புத்தன்மையில வளரக்கூடிய சில வகை இறாலு அப்புறம் மீன் பண்ணைகளுக்கு இந்த நீரை பயன்படுத்தலாம் மேடம். இதெல்லாம் மறுசுழற்சிக்கு பண்ண வேண்டிய இது மேடம். இப்ப வந்து தண்ணி வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா, இது எல்லாம் மறுசுழற்சிக்கு ஏற்படுது மேடம்.
சார், இப்ப அடுத்தபடியாக உப்புத்தன்மை நிறைந்த கிணற்று நீர் மற்றும் ஊரணி நீரை வந்து தொழில்நுட்பம் மற்றும் மறுசுழற்சி முறைகளின் மூலமாக நன்னீராக மாற்ற வாய்ப்பு இருக்குதா சார்?
100% வாய்ப்பு இருக்கு மேடம். இதுக்கு வந்து சிறந்த முறைன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அப்புறம் நானோ ஃபில்ட்ரேஷன் அதை அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ டயாலிசிஸ் ரிவர்சல். இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த வேர்டை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் வந்து மெயினானது. இப்ப வந்து கிணற்று தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ஒரு 1000க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து உப்புகளையும் கிருமிகளையும் நீக்க சிறந்த முறை. இந்த ரிவர்ஸ் 1000 PPM பார்ட்ஸ் பெர் மில்லியன் இந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நானோ ஃபில்ட்ரேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஊரணியில தான் யூஸ், ஊரணி நீருக்கு தான் ஏற்றது இந்த நானோ ஃபில்ட்ரேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா நச்சு உலோகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துரும், உடலுக்கு தேவையான கனிமங்களை வந்து தக்க வைக்கும், இதை வந்து நானோ ஃபில்ட்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இடிஆர், அதாவது எலக்ட்ரோ டயாலிசிஸ் ரிவர்சல் சொல்லுவோம், விவசாய தேவைக்கு அதிக நன்னீரை எடுக்கிறது. ஆனா வந்து கழிவு நீர் வந்து அந்த வேஸ்டேஜ் சொல்லுவோம்ல இந்த பிரெயின் வாட்டர், இது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா கம்மியா போகும். இந்த மெத்தட் தான் இப்ப ரொம்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரணிக்கு தேவையான சிறப்பு சுத்திகரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாண்டு கார்பன் ஃபில்டர் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சகதியெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா சேரு, அப்புறம் இலதலைகள், அப்புறம் துர்நாற்றம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம அந்த சாண்ட் கார்பன் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த யூவி ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த ஊர்ல இருக்க பாக்டீரியாக்களை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கழிவு மறுசுழற்சி, இதுல பாத்தீங்கன்னா பிரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படின்னா நம்மளா வந்து எவாப்பரேஷன் பாண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆவியாதல் குளங்கள், சூரிய வெப்பத்துல நீரை ஆவியாக்கி உப்பு தொழிற்சாலைக்கு அந்த உப்பு மட்டும் விற்கிற மாதிரி சேல் பண்ற மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சியில செலவு என்ன பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக உப்புத்தன்மையில வளரக்கூடிய மீன் எல்லாம் இருக்கு. ஜிலேபியா, அது ஜிலேபி சொல்லுவாங்க லோக்கல் டைம்ல, ஜிலேபியா அப்படிங்கிற மீன் இருக்கு மேடம், அது வந்து இந்த கழிவுநீரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான உப்பு தண்ணி இது வேஸ்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சார், இப்போ லாஸ்டா நம்ம வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஆபீஸ் இது மாதிரி கட்டிடம் கட்டுறதுக்குமே சில பேரு நன்னீரை பயன்படுத்துவாங்க, சில பேர் ஏதாச்சும் ஒரு நீரை பயன்படுத்துறாங்க சார். இப்போ இந்த உப்பு நீரை வச்சு வீடு கட்டுறதோ இல்ல கட்டிட பணிகள் செய்யறதுனால எந்தெந்த மாதிரியான விளைவுகள் சார் நம்ம பார்க்கிறோம்?
ஆமா மேடம், ஆக்சுவலி இப்ப இந்த கேள்வியதான் மேடம் பொதுவாகவே எங்க நார்மலாவே கேட்பாங்க, சார் நான் வந்து உப்பு தண்ணி யூஸ் பண்ணி வீடு கட்டலாமா இப்படின்னு கேட்பாங்க மேடம். ஆக்சுவலா வந்து கட்டக்கூடாதுதான், கட்டக்கூடாது. இதுல வந்து நிறைய இது இருக்கு மேடம். ஆக்சுவலா இந்திய தர நிர்ணய அமைப்பு இருக்கு, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் IS 456 ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்குள்ள தண்ணியை மட்டும்தான் நம்ம கட்டுமான பணிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் மேடம் மெயின் காரணம், குடிக்கிறதுக்குள்ள. ஏன் இதுல வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பு துருப்பிடிக்கும், கரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப மெயின் ஃபேக்டர் மேடம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு புத்துருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணியை அடிச்சிருப்பீங்க, அடிக்கும் போது அதுல வந்து அந்த பிரிசிபிட் ஆயிருக்கும், அந்த வந்து உப்பு வந்து அந்த இடத்துல தேங்கி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறையும். இதை வந்து நான் ஒன்றை ஒன்றா உங்களுக்கு விளக்குறேன். இரும்பு கம்பி துருப்பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில உள்ள குளோரைடு வந்து அதிகமா வந்து காங்கிரீட்டுக்குள்ள இருக்கும் கம்பி இருக்கு பாத்தீங்களா, அதை வேகமா துருப்பிடிக்க செய்யும். இதனால கம்பி வந்து அந்த துருப்பிடிக்கும் போது அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இதாகும், மேல வந்து பிரிசிபேட் ஆகும் பாத்தீங்களா அந்த அயன் கண்டென்ட், இதனால காங்கிரீட்ல வந்து விரிசல் விட ஆரம்பிச்சு, இது ஒரு மெயின் காரணம். அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம், அதாவது உப்பு பூத்துறது, அதாவது நீர் ஆவியாகி அந்த செங்கல்ல மட்டும் அந்த பூச்சில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற திட்டுகள் அது எல்லாமே வரும். இது வந்து பெயிண்டு அப்புறம் மேல இருக்க பூச்சி இது எல்லாத்தையுமே உரிக்க செஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப மெயின் காரணம். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கடற்கரை ஓரையில உள்ளவங்க எல்லாம் மோஸ்ட்லி அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க, நம்ம லைட்டா பண்ணி விடுவோம் அப்படின்பாங்க, அது வந்து ரொம்ப தவறு மேடம். இன்னொன்று பாத்தீங்கன்னா கட்டணம் வந்து வலிமை குறையறதுக்கு என்ன காரணம், அந்த உப்பில் உள்ள சல்ஃபேட்டுகள், அதாவது சல்ஃபேட்டுல என்ன ஆகும்னா சிமெண்ட்ல பிணைப்பு தன்மையை வந்து குறைக்கும், பாதிப்பு தன்மையை ரொம்ப குறைக்கும், காங்கிரீட் வந்து முழுமையான வலிமையா இருக்காது. இதெல்லாம் மெயின் காரணம் மேடம்.
சார், இப்போ கிணறு போர்வெல் எல்லாம் அதிகமா விவசாயத்துக்கு போடுறாங்கல்ல சார், அதுல உப்பு நீர் வருது, அதை அப்படியே டைரக்டா விவசாயத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல சார், அது மூலியமா அவங்க அந்த பயிர் விளையறதா இருந்தாலும் சரி, அந்த பயிர் விளைவிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய தானியம் அந்த இதுல இருந்து எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் சார் சந்திக்கிறாங்க?
ஆக்சுவலா இந்த உப்புத்தன்மை வந்து அதிகமா கிணறு போரோ அதிகமா உப்புத்தன்மை யூஸ் ஆகல, அது ஈல்டு குறைஞ்சிருக்கணும் கன்ஃபார்மா. அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி, இப்ப அந்த உப்பு தண்ணியை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அதோட ஈல்டு வந்து ரொம்ப குறைஞ்சிடும். இப்ப நீங்க என்ன பயிர் போட்டாலுமே அதோட ஈல்டு வந்து இந்த உப்பு தன்மையை வந்து குறைச்சிடும் மேடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம உரங்கள்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட் மேடம். இதுல வந்து உரங்கள் வந்து அதிகமா பயன்படுத்துறது, அதனாலதான் மோஸ்ட்லி வந்து இயற்கை விவசாயமா போயிடும் அப்படிங்கிறது நமக்கு மண் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் மேடம். அதனால நீங்க வந்து பொதுவாகவே ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை போறது ரொம்ப பெட்ரு. இப்ப நம்ம எவ்வளவுதான் கெமிக்கல் உரங்கள் வந்து பண்ணாலுமே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன் மேடம், இப்ப வந்து ஒரு லேண்ட் இருக்கு, இந்த இடத்துல என்ன விளையுங்கிறது மண்ணோட தன்மையை நம்ம அனலைஸ் பண்ணணும், மீன் அதை நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு இந்த பயிர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க இந்த பயிரை போட்டீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும், அப்போ உங்களுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி கான்செப்டை நீங்க வந்து சாயில் டெஸ்டிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். சில விவசாயம்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம நல்லா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம அந்த நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவரோட மனக்குமுறல்களும், அதாவது விவசாயிகளோட மனக்குமுறலும் எங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப பாதிக்குது. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் எல்லாமே, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு அவேர்னஸ் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அவங்க பழைய காலத்தை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உள்ள மாடர்ன் ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாடர்னா ஒரு ஃபார்மிங் கொண்டு வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எல்லாருக்குமே. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து ஒரு 15 பிளேஸ் வந்து ஒரு 15 இடத்த போய் நான் சர்வே பண்றேன்னா அதுல குறைஞ்சது 5 பேர் வந்து ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களா இருக்காங்க கூட. அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா அவர்கள் சொல்லுவாங்க, விவசாயத்தை வந்து ரொம்ப காலத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம். இப்ப எல்லாமே அவங்களும் உள்ள வந்துட்டாங்க, பட் ஆனா அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் இல்லை மேடம். எடுத்தோன்னா கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு அப்புறம் தான் வெளியில வர்றாங்க அவங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மேடம். ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியம். அது பார்மர் இல்லாதவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து அண்டர்டேக்கிங் பண்ணி இவங்க மாடனா இப்ப வந்து இப்ப எல்லாம் ட்ரெண்ட்ல இப்ப வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் என்னென்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து இப்ப அட்வான்ஸா கொண்டு போறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க சார். இந்த மாதிரி இப்ப நம்ம அந்த சோசியல் மீடியால கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை எடுத்து நமக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சார் இது மாதிரி பண்ணலான் இருக்க சார், என்ன உங்களோட சஜஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து காமனா நிலத்தின் நீர் வந்து இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கு, நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே மண்ண டெஸ்ட்ல இருந்து நிலத்தண்ணீர் ஆய்வு போர் இது மூணு மெயின் மரம். இதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே மண் வளத்தை ஆரம்பிச்சுதான் நம்ம என்ன பயிர் போடலாம் என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இது வந்து நம்ம அந்த நிலத்தண்ணீருக்குள்ளே வரும். இது வந்து பேசிக்னு வச்சுக்கங்களேன், இதுல இருந்தா நம்ம எல்லா கான்செப்டுமே நம்ம ஒரு வளர்றதுக்கு இதான் வருது.
சார் இப்போ இந்த நீர் தட்டுப்பாடு நீர் பற்றாக்குறை இந்த மாதிரி வர்றதுக்கு காரணமே நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்காதது தான் சார். இப்போ பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே நிலத்தடி நீரை பாதுகாக்கணும்னா எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை சார் கையாளணும்?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க சொல்ற மாதிரி மெயின் வந்து நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டரை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. இப்ப ரீசெண்டா சொல்ல போனோம்னா இப்ப நடக்கிற சுச்சுவேஷனே நான் சொல்றேன், இப்ப நமக்கு வந்து பெட்ரோல் கேஸ் இது வந்து நமக்கு டிமாண்ட் ஒரு மெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க கிடைக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இப்ப வந்து நிலத்தடி நீர் பற்றாக்குறை அப்படின்னு இப்ப சில இடத்துல வந்திருக்கு தமிழ்நாட்டுல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 40% 40% இடத்துல வந்து நிலத்தடி நீர் பற்றாக்குறை வந்துருச்சு மேடம். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா வந்திருக்கு, பட் ஆனா இவங்க வந்து எங்க இடத்துல நிலத்தடி நீர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே லேண்ட அப்படியே போட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா அது உள்ளது தானே, ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப இது பொறுப்பு இருக்கும் போது அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல அப்படி இருந்தாலும் அவங்களோட சேவிங்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல நிறைய இப்ப மானியம்லாம் வந்து கொடுப்பாங்க மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல போய் இப்ப நம்ம ஆர்ஓ சிஸ்டம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சமுதாய ஆர்ஓ ஆலைகள்னு சொல்லுவோம், அந்த கம்யூனிட்டி ஆர்ஓ பிளான்ட். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் எல்லாம் சேர்ந்து இந்த பிளான்ட் வைக்கிறது, வாட்டர் பிளான்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு அது வந்து இருந்தா போதும், அந்த டிடிஎஸ் இருந்தா போதும். ரொம்ப பியூரான வாட்டரா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவு நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்குட்டைகள் வந்து சொல்லுவோம், இந்த பான்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் மோஸ்ட்லி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ரீசார்ஜ் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்குலேஷன் அதிகமா இருக்கு, பூமி கீழே வந்து வாட்டர் பெர்குலேஷன் இன்டியூஸ் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில இடத்துல பாத்தீங்கன்னா கிளே லேண்ட் இருக்கு, நீங்க என்னதான் மழை பெஞ்சாலும் தண்ணி இன்ஃபில்ட்ரேஷன் ஆகாது. எக்ஸாம்பிள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பிளேசஸ் இருக்கு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே பாக்கலாம் அங்கங்க பாண்ட் பாண்டா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி அப்படிதான் இருக்கும், தண்ணி கீழே போகாது, ஏன்னா அது கிளே லேயர். அப்ப தண்ணி இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் வெல்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து சாண்ட்ல வந்து இன்டியூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம காமனா நம்ம யூஸ் பண்ணி கிளே ஃபார்மேஷன் அதாவது களிமண் உள்ள இடத்துல இந்த மாதிரி டீப் வெல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரைன் வாட்டர் ஹார்வெஸ்ட் மழைநீர் சேமிப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மழைநீர் சேமிப்புமே போர்ல வந்து டைரக்டா விடாம இப்ப ஒவ்வொரு போர்லயும் பாத்தீங்களா போரை வந்து அந்த நிலத்தண்ணீர் மட்டையில மொட்டை மாடியில மழை பெய்யுது அந்த தண்ணி வந்து நேர கீழே போயிடும் அவ்வளவுதான். அதை வந்து என்ன பண்ணும், நம்ம போர் குள்ள டைரக்டா விடாம போரை வந்து நமக்கு இடம் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஃபில்ட்ரேஷன் அதாவது சாண்டு கார்பன் இதெல்லாம் போட்டு அந்த ஃபில்ட்ரேஷன் நிலத்தண்ணீர் அதாவது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க, ஜல்லி மணல் இதெல்லாம் போட்டு அந்த லேயர் லேயரா பிரிச்சு அதை தண்ணி அதுக்குள்ள விடும் போது உங்களுக்கு பியூரா தண்ணி உள்ள இறங்கிடும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு மெத்தட் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல பண்ணும் போது, ஆனா ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 செலவாகும் வச்சுக்கலேன். நம்ம அதை வந்து கொண்டு வரும்போது நிலத்தண்ணீர் ரைஸ் பண்றதுக்கு, நிலத்தண்ணீர் மட்டத்தை மேலே ஏற்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் செய்யாம இப்போ ஒரு ஒரு வில்லேஜ் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர், இப்போ வந்து பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டர் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு லாஸ்ட் இயர்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1,200 feet போடுறாங்க, அவங்க எல்லாம் தண்ணி இல்லை பெங்களூர்ல. ஒரு தண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணா கட்டுப்பாடு வைக்கிறாங்க பாருங்க. அப்பதான் மேடம் நம்மளோட அந்த தண்ணியோட டிமாண்ட் என்ன, என்ன தண்ணியோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி லெவல் போகாத அளவுக்கு நம்ம இப்பவே இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி மழைநீர் சேமிப்பு, மழை திருநீரை எப்படி பூமிக்குள்ள கொண்டு போறது, இந்த மாதிரி மெத்தடை வந்து இப்ப கவர்மெண்ட்லாம் நிறைய பண்றாங்க மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை வந்து இண்டிவிஜுவலா பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ஒரு நிலத்தடி நீர் ஆய்வாளர், கனிமவள ஆய்வாளரா நான் சொல்ல விரும்புறது இதுதான் மேடம். இப்ப நான் வந்து தனியாரா இருந்தாலுமே மக்களுக்கு வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் செக்டர்ல உள்ளவங்க அந்த வில்லேஜ பாத்துக்குவாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் ஃபார்மரோட நிலை என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம். நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து டாக்டரேட் பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபீல்டே டாக்டர் பண்ணிருக்கேன், அது ஒரு ரிசர்ச் ஓரியன்டடாதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க மேடம், இது வந்து ஜென்ரலா நானே சொல்றேன், இதை இப்ப இந்த நிலத்தின் நீரை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் மிஷின் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. டெக்னாலஜி அட்வான்ஸா வந்துருச்சு பாத்தீங்கன்னா. இப்ப இன்னொன்னு என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 90% தான் அக்யூரசி, உங்களால 10% கொடுக்க முடியாது, 10% ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அந்த 90% வந்து நம்ம வந்து இப்ப உள்ள டெக்னாலஜி, இப்ப எங்க பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஜியாலஜிஸ்ட் இதெல்லாம் வச்சு பண்ணும் போது அவங்க அந்த பூமியை பத்தி படிச்சிருப்பாங்க, இதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இதுக்கு தகுந்தாப்புல இப்ப உள்ள எலக்ட்ரோ மேக்னடிக் மெத்தட் இருக்கு, எலக்ட்ரிக்கல் மெத்தட் இருக்கு, இந்த மூலியமா நம்ம வந்து நிலத்தடி நீரை கண்டுபிடிச்சு நம்ம வந்து போர் போட்டுக்கலாம். இதுல ரீசெண்டா இப்போ ஒரு சர்வே போயிருந்தேன், கிணறு வந்து ஒரு கிணறு வெட்டுறதுங்கிறது ஒரு செடிமெண்ட் ஒரு ஹார்ட் ராக் ஏரியால கிணறு பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு சவாலான இடம், ஐ மீன் செலவு அதிகம். அங்க வந்து அவங்க நார்மலா அவங்களே பார்த்து அவங்களே போட்டுக்கிறது. அப்படி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்மருக்கு கிணத்துல இருந்து தண்ணி சுத்தமா இல்லை. அப்புறம் நம்ம சார் நீங்க கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து என்னன்னு என்ன ரியல் கண்டிஷன் சொல்லணும் கேட்டா வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப கீழே போயிருக்கு. நீங்க என்னதான் பண்ணாலுமே அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். திருநகர் பெல்ட்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது மேடம். அதனால இதெல்லாம் மெயினா அவேர்னஸா இருந்து முடிஞ்ச வரைக்கும் சயின்டிபிக்கா போங்க. சயின்டிபிக் போகும்போது நமக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குமே தவிர இது வந்து உங்களுக்கு 100% கேரண்டி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மேடம். 90% ஒரு உத்தரவாதம் தரலாம், என்ன ரியல் கண்டிஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம், வாட்டருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ன டெப்த்ல கிடைக்கும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஃபார்மர்லாம் இப்ப ரொம்ப போர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்துக்கு விசாரிக்க போயிருக்கோம், 10 போர் போட்டிருக்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிலவங்க எல்லாம் அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே போருக்கு போடுறாங்க, இல்ல தண்ணிக்கு போடுறாங்க, நிலத்தடி நீருக்கு தான் போடுறாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க சார் இந்த போர்லாம் எனக்கு வந்து 20 வருஷமா சப்போர்ட் பண்ண போர் சார், இப்ப அதுல தண்ணி இல்ல. நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா இதை வந்து இது மூலியமா நம்ம நிலத்தடி நீரை இன்ஜெக்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு
சார். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆராய்ச்சி அனுபவத்துல விவசாயிகள் இல்லைன்னா பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விழிப்புணர்வு தகவல்கள் என்னென்ன சார்?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிலத்தடி நீர் அந்த கனிம வளங்களை பத்தி தான் ஃபுல்லாவே நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணிப்போம், டாக்டரேட்டும் இதெல்லாம் முடிச்சிருக்கனால நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதை ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து ஒவ்வொரு வீட்லயுமே மழை நீரை அதை வந்து அந்த போரை சுத்தி போர் வச்சிருக்கவங்க ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் மணல் ஜல்லி பெரிஞ்சல்லி இந்த மாதிரி போட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை தண்ணியை உள்ள விட்டு டைரக்டா போர்க்கு விட்டீங்கன்னா டஸ்ட் ஆயிடும். நீங்க அது மாதிரி ஒரு இதுல நிலத்தடி நீரை விடும் போது உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் உங்களால முடிஞ்ச பூமியோட பங்களிப்பு, பூமிக்கு செய்யற நீங்க நன்றி நன்றி கடன் சொல்லுவோம். நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம ஒரு கடன் பட்ட மாதிரிதான் தண்ணியை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், அப்ப நம்ம பூமி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு ஏதாவது கைமாறு செய்யணுமா இல்லையா? அதப்ப இந்த மெத்தட்ல நம்ம இப்படி பண்ணோம்னா நம்மளால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு. இதே மாதிரி எல்லாரும் பண்ணும் போது நம்ம வாட்டர் டேபிள் லெவல் எல்லாமே அதிகமாகும். இது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டரோட மெயின் கான்செப்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஒரு போர் போடுறாங்க, புதுசா போர் போடுறாங்க, புதுசா ஃபார்மரா உள்ள வர்றாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சயின்டிபிக் அட்வான் அதாவது அறிவியல் பூர்வமா மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க போர் போட பாருங்க. இப்ப நான் சொல்றேன், இல்ல சார் எங்க ஊர்ல ட்ரெடிஷனலா பாக்குறேன், ட்ரெடிஷனல் பாக்குறது தப்பு கிடையாது, அதாவது பாருங்க உங்களால எவ்வளவு பார்க்க முடியுமோ பாருங்க, ஒரு ரீகன்ஃபார்மா சயின்டிபிக்காக பாருங்க, நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் செலவு அது இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திக்கோங்க. அதனால முதல் பொதுவாகவே இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாமே உங்க சாயில வந்து அங்க உள்ள அக்ரி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு சாயிலோட கெப்பாசிட்டி ஐ மீன் அதோட மண்ணோட தன்மைய கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேதான் உங்களால ஒரு லாபகரமான பயிர் வகைகளை உங்களால பயிரிட முடியும், உங்களால லாஸ் இல்லாம நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பணப்பயிர்கள் நிறைய வந்துருச்சு, அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சாயில் டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சில இடமா தரிசு லேண்டா இருக்கும், அவங்க அப்படியே தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாடர்ன் கல்டிவேட் பண்ணி இப்ப நல்லா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க. பொதுவாகவே விவசாயிகள் தான் ரொம்ப வந்து ரொம்ப அவேர்னஸ் கம்மியா இருக்கு, அதனால அங்கங்க போய் கவர்மெண்ட்ல வந்து கருத்தரங்கம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இல்லாட்டி எங்களை மாதிரி ஒரு ஜாலிஸ் வந்து கூப்பிட்டோட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியாக்காகவோட இது மாதிரி பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பண்றாங்க, பட் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா விவசாயிகள்ட்ட போய் ரீச் ஆகும். இப்ப நீங்கள் எஃப்எம்ல பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நல்ல ஒரு ஈஸியா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இது இந்த மாதிரி மீடியாஸ் தான் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் போய் நான் ஒவ்வொரு ஃபார்மர்ட்ட நான் போய் சொல்றது இதே, இப்ப நான் என்னென்ன பேசினோம் இதைத்தான் நான் வந்து ஃபார்மல்கிட்ட பேசுறது. நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல டெம்பரரி லெக்சரரா இருந்தேன். நான் அங்க கிளாஸ் எடுக்கும் போது அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, நம்ம பண்ற ஒர்க்கே யூஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டோம், வேற ஒண்ணும் இல்லை மேடம். இதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா நான் வந்து சிங்கப்பூர்ல ஜாலஜிஸ்டா இருந்தேன். நான் அந்த ஜாப்லாம் மீட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது மக்களுக்கு ஒரு சர்வீஸ் செக்டாரா பண்ணணுமே அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சேவையில நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் அதாவது ஆராய்ச்சியில இருந்து நிறைய கத்துருக்கோம், கத்து அதைத்தான் இப்ப வந்து நான் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்.
நேர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நிலத்தடி நீர் பாதுகாக்கிறது எப்படி, அதுக்கப்புறமா உப்பு நீரை நன்னீரா மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள், இது எல்லாத்தையுமே பத்தி நிறைய தகவல்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோங்க. இவ்வளவு நேரம் நமக்காக டைம் ஒதுக்கி ரொம்பவே அருமையா ரொம்ப விரிவா தகவல்களை சொன்ன டாக்டர் முகமது ரஃபீக் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.